நாங்கள் இப்போது எங்களுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குவோம். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, ஆசியர் கிரியா பாபாஜி பத்திரி சுரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போலவே சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்த்து அதில் எங்களுடைய அறிவுத்திறனை கூட்டிக் கொண்டு போய்கொண்டிருக்கின்றோம். அந்த சத்சங்கத்தின் தொடர்ச்சி இன்று நடக்கின்றது. கடந்த சில வகுப்புகளாக அடிப்படை கருத்துக்களை சிறிதளவு பார்த்து முடித்த பின் சாதகர்களின் கேள்விகளுக்கு பதில் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றும் 2 கேள்விகள் உள்ளன. முடிந்தளவு 2 பதில் காணலாம், அல்லது 1 காண்போம். இன்று ஒரு சாதகருடைய கேள்வி, அதை விளக்கமாக தரவில்லை, ஆனால் சுருக்கமாக கேட்டிருக்கின்றார். என்ன கேட்டிருக்கின்றார் என்றது ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது, ஆனால் அதை விரிவாக பார்த்து விடுவோம். நீங்கள் கிரியா யோகத்தை பற்றி எங்களுக்கு சொல்லித்தரும் போது யோகி ராமையா அவர்கள் 5 கைவிரல்களை வைத்து சில விடயங்கள் சொல்லித்தந்தார் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதேபோல் சைவ சித்தாந்த பேராசிரியரும் 5 விரல்களை வைத்து சைவ சித்தாந்த விடயங்கள் சிலவற்றை சொன்னதாகவும் சொல்லியிருக்கின்றீர்கள். அவற்றை பற்றி சிறிது விளக்கமாக இன்று உங்களால் கூற முடியுமா? ஏனென்றால் நாங்கள் கிரியா யோகா சாதகர்களாக பயணிக்கின்றோம். இப்போதுதான் இந்த கிரியா யோகம் என்பது சிவயோக சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த, சிவயோகத்திலிருந்து வந்ததென்று யோகி ராமையா அவர்கள் சொன்ன கூற்று ஓரளவு புரிகின்றது. ஆகவே இந்த 2 இடத்திலும் 5 விரல்கள் கூறப்பட்டிருக்கின்றன. நீங்களும் அதை பற்றி பேசியிருக்கின்றீர்கள். அதை தொகுத்து தர முடியுமா என்பது இந்த சாதகருடைய கேள்வி. மிகவும் அருமையான கேள்வி. அதை ஒரு கட்டத்தில் சொல்லுவோம் என்றிருந்தேன், அது இன்றே சொல்ல வேண்டி வந்திருக்கின்றது, அவ்வளவுதான். அதுவும் பாபாஜியின் அருள். முதலாவதாக, சைவ சித்தாந்தத்தில் எங்கு பேராசிரியர் இந்த 5 விரல்களை பற்றி கூறினார் என்பதை பார்ப்போம். அனாதி பொருட்கள் என்பது 3, அதிலிருந்துதான் இந்த சைவ சித்தாந்தமே தொடங்குகின்றது. பதி, பசு, பாசம், இவை அனாதி பொருட்கள். இந்த அனாதி பொருட்களை இன்னும் சற்று விரிவாக்கம் செய்ய வேண்டிய செய்திருக்கின்றோம். அதாவது பாசத்தில், பாசம் என்பது 3 அடக்கியது: ஆணவம், கண்மம், மாயை. ஆகவே சைவ சித்தாந்தத்தில் கூறப்படும் பொருட்கள் மூன்று அல்ல ஐந்து. அதாவது பதி, பசு, பாசம், ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஐந்து அனாதியானவை. சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் இந்த ஐந்து பொருட்களையும் தான் ஐந்து விரல்களுக்கு ஈடாக கொடுக்கின்றார். அந்த முறைகளையும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கின்றார். அதாவது கட்டை விரல் பதியாகவும், ஆட்காட்டி விரல் பசுவாகவும், நடுவிரல் ஆணவமாகவும், மோதிர விரல் கண்மமாகவும், சிறிய விரல் மாயையாகவும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் இன்னொரு அற்புதமான விடயத்தையும் அவர் தன்னுடைய வகுப்பில் சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த பெருவிரல் பதிதானே, பதி உயிர்ப்பொருள், பசு உயிர்ப்பொருள், பாசங்கள் சடப்பொருள் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய கைவிரல் அமைப்புகளை பார்த்தால் கூட பெருவிரல் கையில் ஒரு பகுதியாகிய விரலாக இருக்கின்றதே தவிர மற்றைய நான்கு விரல்களோடும் பார்க்கும்போது அது ஒரு தனித்துவமான விரலாக இருக்கின்றது. அதுதான் சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட உபமானத்துக்குரிய கைக்குரிய பொருள். அதாவது பதி உயிர் பசுக்களை பாசங்களை விட விலத்தி இருக்கின்றது என்பதுதான் அதன் மெய்ப்பொருள். ஏனென்றால் அது பதியினுடைய குணங்கள் எல்லாம் எட்டு குணங்கள் படித்திருக்கின்றோம், பசுவினுடைய குணங்களும் படித்திருக்கின்றோம். பதி என்பது தானாகவே எல்லாவற்றையும் செயல்படுத்தும் அறியும் திறன் வாய்ந்தது. உயிர் எப்பவும் எதையாவது ஒன்றை சார்ந்திருக்கும். ஆகவேதான் உங்களுடைய சுட்டு விரல் மற்ற மூன்று விரல்களுடன் சேர்ந்து அந்த கையில் அமைந்திருக்கின்றது என்பதை பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்தினார். ஆகவே பதி என்ற கடவுள் இருந்தால் கூட உயிர் எப்பவும் அனாதியில் கட்டுப்பட்டிருக்கின்றது ஆணவத்துடன் என்பதற்கு கை ஒரு விளக்கமாக அமைகின்றது. அதாவது சுட்டு விரல் மற்ற மூன்று விரல்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றது, பெருவிரலில் இருந்து சற்று விலத்தி இருக்கின்றது எங்களுடைய கையின் அமைப்பு. ஆகவேதான் இந்த ஐந்து விரல்கள்தான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையான ஐந்து அனாதி பொருட்கள். அது எவ்வாறு அது சொல்லப்பட்டவாறு அமைந்திருக்கின்றதோ அதே போல் கையில் அமைந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஐந்தும் அந்த கையில்தான் உண்டு. பதி சற்று விலத்தி இருக்கின்றது, அதனுடைய அமைப்பும் சற்று விலத்தி இருக்கின்றது. மற்ற நான்கு விரல்களையும் உங்களுடைய கையில் இப்போது பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரே இடத்தில் அமைந்திருக்கின்றது. ஆக கட்டை விரல் மாத்திரம்தான் ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றது, ஆனால் ஐந்தும் சேர்ந்ததுதான் கை. இதுதான் சைவ சித்தாந்தத்தில் கையில் இருக்கும் ஐந்து விரல்களுக்கு ஈடானதுதான் ஐந்து அனாதி பொருட்களும் என்று பேராசிரியர் அழகாக சொல்லித் தந்திருக்கின்றார். இப்போது கிரியா யோகத்திற்குள் வருவோம். யோகி ராமையா அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்லி தந்தார்கள் குருமார்கள், அதே கன்செப்டைத்தான் அங்கேயும் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இதே கருத்தை தான். அதாவது இந்த ஐந்து விரல்களும் இதைத்தான் குறிக்கின்றது என்பதை யோகி ராமையா அவர்களும் கிரியா யோகத்தில் சொல்லித்தந்திருக்கின்றார், பாபாஜியின் யோகத்தில். இது இன்னொரு சான்று இந்த யோகம் எங்கிருந்து வந்திருக்கின்றது, எங்கிருந்து ஊற்றெடுத்திருக்கின்றது என்பதை இன்னொரு விதத்தில் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். சைவ சித்தாந்தத்தில் ஐந்து அனாதி பொருட்கள் இருப்பது போல கிரியா யோகத்திலும் அதே ஐந்து அனாதி பொருட்கள் இருக்கின்றன. அந்த நேரம் எங்களுக்கு அது அனாதி பொருட்கள் என்று தெரியாது. இருப்பினும் செயல்முறையில் நாங்கள் அதை பார்த்தோம். அதைவிட யோகி ராமையா அவர்கள் இந்த ஐந்து விரல்களும் தான் ஐந்து உடல் உறைகள் என்று ஒவ்வொரு தன்னுடைய சத்சங்கத்திலும் ஒரு முறையாவது கையை நிமித்தி காட்டி அதை விளங்கப்படுத்துவார். ஆகவே அவர் உடல்களுக்கும் இந்த ஐந்து விரல்களை காட்டி விளங்கப்படுத்துகின்றார் யோகி ராமையா அவர்கள். ஆகவே ஐந்து உடல் உறைகள் எங்களுக்கு இருப்பதை இந்த ஐந்து விரல்களும் ஞாபகப்படுத்துகின்றன என்பதையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதே போல சைவ சித்தாந்தத்தில் கூட பேராசிரியர் இந்த ஐந்து விரல்களுக்கு ஐந்து சரீரங்கள் என்பதற்கும் உவமானமாக இந்த ஐந்து விரல்களையும் சொல்லியிருக்கின்றார். என்ன ஒற்றுமை! இதுதான் சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் என்பதற்கு சிறிய சிறிய குறிப்புகள். ஆகவே யோகி ராமையா அவர்கள் இந்த ஐந்து விரல்களை பற்றி இன்னும் சில விடயங்கள் தந்திருக்கின்றார். அது என்ன விடயங்கள்? கிரியா யோகத்தில் எங்களுக்கு தியானத்திற்கு என்று சொல்லி ஒரு முத்திரை இருக்கின்றது. அது என்ன முத்திரை? ஒரு கையில் சின்முத்திரை போடுகின்றோம், மற்றைய கையில் ஞான முத்திரை போடுகின்றோம். சின்முத்திரையை எப்படி போடுகின்றோம்? ஆட்காட்டி விரலை மடக்கி கட்டை விரலின் நடுவில் அமழ்த்தி மற்றைய மூன்று விரல்களும் நீட்டியபடி நடுவிரல், மோதிர விரல், சின்னி விரலை நீட்டியபடி வைத்து இதை சின்முத்திரை என்று சொல்கின்றோம். இதை சாட்சாத் சிவபெருமானும் சின்முத்திரையில் இருக்கின்றார் யோகத்தில். மற்றைய கையில் ஞானமுத்திரை போடப்படுகின்றது கிரியா யோகத்தில். அந்த ஞானமுத்திரை எப்படி போடப்படுகின்றது? ஆட்காட்டி விரலின் நுனியும் கட்டை விரலின் நுனியும் ஒன்றாக அமுழ்த்தப்படுகின்றன. மற்றைய மூன்று விரல்களும் நேராக இருக்கின்றன. இதனுடைய தத்துவம் என்ன என்று யோகி ராமையா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சின்முத்திரையின் தத்துவம் ஆட்காட்டி விரலை மடக்கி பெருவிரலின் நடுவில் பதிப்பது என்பது ஆட்காட்டி விரலாகிய ஆன்மா இறைவனிடம் சரணடைகின்றது. மற்றைய மூன்று விரல்களும் ஆணவம் கண்மம் மாயை. ஆகவே இந்த ஐந்து விரல்களும் ஐந்து அனாதி பொருட்கள். இந்த ஐந்து அனாதி பொருட்களில் இருந்து ஆன்மா என்பது இறைவனிடம் சரணடையும் போது சரணடைகின்றது. அது நடுவு கட்ட விரலின் நடுவில் தொட்டு காட்டுகின்றோம். உபமானத்திற்கு எங்களுடைய முத்திரையில் கிரியா யோகத்தில் அதில் இருந்து அதை இடது கையில் போடுவோம், வலது கையில் ஞான முத்திரை போடுவோம். அது இறைவனும் ஆன்மாவும் ஒன்று என்பதை குறிப்பது. அதுதான் ஞானம், பதி ஞானம். ஆகவே கிரியா யோகத்தின் தத்துவமே சின்முத்திரையில் இருந்து ஞான முத்திரைக்கு செல்வதுதான் யோகம். அதாவது நாங்கள் கடவுளிடத்தில் சரணாகதி அடைய புறப்படுகின்றோம் பாபாஜியிடம் கிரியா யோகத்தில். அந்த சரணாகதி இந்த கைவிரல் அமைப்பை பாருங்கள். சுட்டுவிரல் கட்டை விரலின் நடுவில் இருந்து சிறிது சிறிதாக வழுக்குமாக இருந்தால் எங்கு போய் முடிகின்றது? கட்டை விரலின் நுனியில் முடிகின்றது. அது ஞானமாகின்றது. ஆகவே கிரியா யோகா சாதகர்கள் எல்லாம் எங்களுடைய தியானத்தில் ஞானத்தை நோக்கி போய் இறுதியாக ஞானத்தை அடைகின்றோம். அதன் சிம்போலிசம், அதை கருதுவது, அதை குறிப்பதுதான் சின்முத்திரை லீட்டு ஞானமுத்திரா என்று யோகி ராமையா அவர்கள் பெரும்பாலும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதுதான் கிரியா யோகத்தில் கொடுக்கப்பட்ட ஞானமுத்திரையின் அடையாளங்கள். ஆகவே இந்த பசுவாகி ஆன்மா இறைவன் பதியாகிய இறைவனுடன் இறுதியில் சேரும் நிலை பதிஞானம். அந்த நிலையை நோக்கி செல்வதுதான் கிரியா யோக தியானம் என்பதுதான் இந்த தியான முத்திரைக்குரிய வரவிலக்கணம் என்று கிரியா யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கிரியா யோகமும் சைவ சித்தாந்தமும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒன்றாக இருக்கின்றது என்றால், இந்த கிரியா யோகமானது முழுக்க 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 சைவ சித்தாந்தந்தான் என்பதை இப்போது நாங்கள் அறிவுத்திறனில் அருளாளர்கள் எங்களுடைய குருமார்கள் சொல்லி தந்த விடயங்கள், அதற்கு மேலாக பேராசிரியரின் உதவியுடன் சைவ சித்தாந்தத்தில் அறிகின்றோம். ஆகவே இந்த சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் ஒன்றுக்குள் ஒன்று புனைந்திருக்கின்றது. இவற்றை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த அறிவுத்திறனை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இன்னும் பல விளக்கங்கள் பிணைந்திருக்கின்றன. நேரம் வரும்போது, கேளியல் வரும்போது நாங்கள் அவற்றை பார்ப்போம். இன்னொரு விடயமும் இருக்கின்றது. சிவன் சிவதாண்டவம் ஆடுகின்றார். சிவதாண்டவ தாண்டவம் ஏன் ஆடுகின்றார்? இந்த உலக இயக்கத்திற்காக, ஐந்தொழில்கள் புரிவதற்கு. அதுதான் எங்களுடைய உலக இயக்கம். அதுதான் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலிருந்து ஆடுகின்றார். அதனால்தான் சிதம்பரம் என்பது, சிதம்பர கோவில் என்பது உலகத்தின் மையமாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. அது சிவதாண்டவம். ஆனால் எங்களுடைய சத்குரு, சிவனின் குழந்தை ஆகிய எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் பாபாஜி தாண்டவம் ஆடுகின்றார். சரியாக சிவதாண்டவம் மாதிரியே ஆடுகின்றார். இடது காலை தூக்கி ஆடுகின்றார். ஆனால் அவர் தந்த கருத்து என்ன? வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் அந்த பாபாஜி தாண்டவத்திற்குரிய நிலை என்ன? ஏன் செய்யப்பட்டது அவரால்? ஏன் அவர் அந்த தாண்டவத்தை ஆடினார் என்பதற்கு அவர் கொடுத்த விளக்கம், சிறிய விளக்கம்தான் கொடுத்திருக்கின்றார். மிச்சம் நாங்கள் எங்களுடைய உணர்வில் அவரிடமிருந்து பெற வேண்டும் என்றும் கொடுத்திருக்கின்றார். அந்த சிறிய விளக்கம், அவர் தன்னுடைய தாண்டவத்தில் தன்னுடைய இடது கால் பெருவிரலினால் தன்னுடைய வலது காதுக்கு கீழ் இருக்கும் ஒரு பகுதியை அமிழ்த்தி காட்டுகின்றார். அதற்கு சிறிய விளக்கம் மாத்திரம் கொடுக்கின்றார். மீதியை நீங்களாகவே உணருங்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். அந்த சிறிய விளக்கம் என்ன? அந்த வலது காதுக்கு கீழ் ஒரு பகுதியை தொட்டு அந்த தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த இடம்தான் பிரம ரந்திரம் என்று குறிப்பு கொடுக்கின்றார். தொட நகை என்று ஒரு சொல்லை பாவிப்பார். ஆகவே பிரம ரந்திரம் என்றால் என்ன? அது எங்களுடைய உச்சித்தலைக்கு மேலே 12 இஞ்சிக்கு மேலே இருக்கும் ஒரு அண்டத்தில் இருக்கும் சிவசக்தி கூடுமிடம். அந்த பிரம்மரந்திரம் அண்டத்தில் இருக்கின்றது. எங்களுடைய பிண்டத்தில் அதற்குரிய புள்ளி எங்கே இருக்கென்பதைத்தான் பாபாஜியின் தாண்டவ நடனம் காட்டுவதாக பாபாஜியே வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் ஒரு பந்தியில் கொடுத்திருக்கின்றார். சிறிய விளக்கம்தான் மீண்டும். ஆகவே தாண்டவத்தை கூட எல்லாரும் ஆட முடியாது. ஆனால் பாபாஜி தன்னுடைய கிரியா யோகத்தில் எங்களுக்கு தேவையான பிரம்மரந்திர மண்டத்தில் இருக்கும் பிரம்மரந்திரத்தை நாங்கள் எங்களுடைய குண்டலினி யோகா பயிற்சி மூலம், கிரியா யோகா பயிற்சி மூலம் அடைவதுதான் குறிக்கோள். சிவசக்தியை அடைவது, அதுதான் யோக பயிற்சி, செயல்முறை பயிற்சி. அந்த இடத்தை எங்களுடைய பிண்டத்தில் எங்கு இருக்கென்பதை சூட்சுமமாக காட்டி தந்திருக்கின்றார். மிகுதி நாங்கள் அவருடன் சேர்ந்து எங்களுடைய சாதனையில் தான் கண்டறிய வேண்டும். ஆகவே சிவதாண்டவம் உலக இயக்கத்திற்கு, எல்லா உயிர்களுடைய இயக்கத்திற்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் பாபாஜி தாண்டவம் கிரியா சாதகர்களுக்கு அவர்களுடைய பயிற்சியில் அண்டத்தில் இருக்கும் விடயத்தை பிண்டத்தில் பாபாஜி காட்டுகின்றார், குறிப்பு கொடுக்கின்றார். அவ்வளவுதான், மிகுதி உங்களுடைய சாதனையில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார். ஆகவே நாங்கள் இவற்றை பார்க்கும் போது மீண்டும் பாபாஜிக்கும், பாபாஜியின் கிரியா யோகத்திற்கும், சைவ சித்தாந்தத்தில் சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்திற்கும் ரெண்டும் ஒன்றுதான், எவ்வளவு தொடர்பு இருக்கின்றது என்பதை யோகி ராமையா அவர்கள் சொல் மூலம் தந்துவிட்டார். நாங்கள் அவர் தந்த கிரியா யோகா பயிற்சியை பயிலுகின்றோம் செயல்முறையில். இப்போது பாபாஜியின் பரம்பொருளின் ஆசையுடன் எங்களுக்கு சைவ சித்தாந்த அறிவுத்திறன் கிடைத்து வருகின்றது. இது ரெண்டையும் சேர்த்து எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் மேலே செல்ல வேண்டும். ஆகவே கிரியா யோகத்திற்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் எவ்வளவு ஒற்றுமைகள் இன்னும் இருக்கின்றன என்பதை பாபாஜி சிறிது சிறிதாக எங்களுக்கு ஊட்டுவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் நம்புவோம், அதன் வழி செல்வோம் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம்
ஓம் சிவாய நம, ஓம்
ஓம் சிவாய நம, ஓம்.
இன்றைய சத்சங்கத்தில் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை அனாதி பொருட்களின் விளக்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அது மாத்திரமல்ல, யோகி ராமையா அவர்களும் ஐந்து அனாதி பொருட்களையும் ஐந்து விரல்களுடன் ஐந்து உடல்களுடன் இருப்பதை சிறப்பாக விளக்கப்பட்டது மிக தெளிவாக இருந்தது. அதிலிருந்து எங்களுக்கு மிகவும் தெளிவாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. அடுத்து கிரியா யோகத்தின் தத்துவமே சின்முத்திரையிலிருந்து ஞானமுத்திரை வரை செல்வது, அதாவது ஞானத்தை நோக்கி சென்று ஞானத்தை அடைதல், அதாவது பரிஞானத்தை அடைதல். ஆகவே கிரியா யோகமும் சைவ சித்தாந்தமும் ஒன்றுக்குள்ளொன்று இருக்கின்ற என்பதை இதை நாம் அறிவித்தோன் மூலம் தெளிவுபடலாம் என இன்றைய சச்சங்கத்திலிருந்து பல சுருக்கமாக தெளிவான கருத்துக்கள் மீண்டும் மனத்தில் ஆணித்தரமாக பதிந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம, ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, அதை மிகவும் சுருங்கிய முறையில் கொடுத்தீர்கள், மிகவும் நன்றி. பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் அதற்கு நன்றி சொல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இன்னொரு கருத்தையும் சொல்லி நான் அடுத்ததாக கார்த்திகேயனையாவிடம் செல்லவிருக்கின்றேன். அது என்ன கருத்தென்றால், இந்த ரெண்டு தாண்டவத்தை பற்றியும் பேசினோம், அதில் ஒரு கருத்தையும் சொல்லிவிடுகின்றேன். எங்களுடைய சங்கம் சார்பாக உலகத்திற்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் எவ்வளவு மையமாக இருக்கின்றதோ அதே பாணியில் எங்களுடைய சங்கங்களுக்கு சிதம்பர யோகா சங்கம் ஒரு மையமாக பாபாஜி அமைத்து தந்திருக்கின்றார். ஆகவே அந்த தொடசலை நாங்கள் இந்த அறிவுத்திறனில் எடுக்க முதலே அந்த பாபாஜி மையம், பாபாஜி சங்க மையம் சிதம்பரத்தில் அமைந்தது. அது எங்களுடைய குருமார்களின் விருப்பப்படியும் கூட அந்த நேரம் அமைக்கப்பட்டது. ஆகவே அதையும் இங்கு நினைவு கூறுகின்றேன் சாதகர்களுக்கு. எல்லாவற்றையும் சிந்தித்து பாருங்கள். ஆதலால்தான் நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் இப்போது இந்த உடலில் பிறந்திருப்பது நாங்கள் கொடுத்து வைத்தது சாதகர்கள் எல்லோரும். ஏனென்றால் சைவத்தில் பிறந்திருக்கின்றோம், கிரியா யோகம் கிடைத்திருக்கின்றது, சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகம். அதற்கு மேலாக எங்களுடைய சாதகர்களில் சிலர் சிதம்பரத்தில் பிறந்திருக்கின்றார்கள், நடராஜர் கோயிலுக்கு பக்கத்தில் தங்களுடைய வாழ்நாட்களை கழிக்கின்றார்கள். அவர்கள் எவ்வளவு கொடுத்து வைத்த ஆன்மாக்கள். இதுதான் எங்களுடைய பிறப்பில் இந்த உடலில் எங்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல விடயங்கள். நாங்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும் இந்த சங்கங்கள் மூலம் எங்களுக்கு அந்த இணைப்பு இருக்கின்றது. அதற்கு மேலாக சாதகர்களின் கூட்டத்தில் சூட்சும இணைப்பு இருக்கின்றது. அதற்கு மேலாக சாட்சாத் சிவபெருமானின் சிதம்பர மையத்துடன் இந்த கிரியா யோகத்துக்கு இணைப்பிருக்கின்றது. எல்லாவற்றையும் செய்து எங்களுடைய பயிற்சியை நாங்கள் மேலே கொண்டு வர வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா பேசலாம்.
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம்
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம்
ஓம் கிரிய பாபா.
ஓம் கிரியா பாபாஜி நமோம் கேட்குது, பேசுங்கள்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சத்சங்க நல்லா சிறப்பாக, இந்த சத்சங்க நல்லா சிறப்பாக ஒரு அனுபவ கருத்தா அமைஞ்சுது. அதே மாதிரி இந்த கேள்வியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாராவது கேட்பாங்களா என்னைக்காவது என்ற ஒரு ஒரு மனசுல ஒரு தோண்டி இருந்துச்சு. அது இன்னைக்கு அது வெளிப்பட்டுடுச்சு. ஏன்னா முன்னாடி நம்ம கிரியாயோகத்தை பத்தியே பேசிட்டு இருந்தோம். இப்ப சைவ சித்தாந்தத்தை பேசுறதுக்குள்ள அதனுடைய கருத்து என்னன்னு தெரியணும், அதுக்கு இதுக்கு என்ன தொடர்புன்றதும் தெரிஞ்சுக்கணும். தப்பு கிடையாது, அதுதான் நல்லது. தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது ஒரு பெரிய நீண்ட ஒரு பெரிய கடல். சைவ சித்தாந்தம்ன்றது ஒரு பெரிய கடல். அந்த கடலுக்குள்ள கிடைஞ்சி எடுத்த ஒரு எண்ணம் தான் அந்த கிரியாயோகம் என்றது யோகியார் ஒரு முறை சுருக்கமா சொல்லியிருக்காரு. அப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஒரு மூ நாலஞ்சு சத்சங்கத்துல அவருடைய சத்சங்கத்துல கலந்திருக்கேன். அப்போ நான் எனக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கும். ஏன்னா அந்த கிரியா யோகான்றது ஒரு பெரிய விஷயம், அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து புரிஞ்சு கேள்வி கேட்ட முடியாதுன்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கும். எப்பயுமே எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சு அனுபவத்துக்கு கொண்டு வருவோம், அப்பதான் அதுக்கு தெளிவு கிடைக்குன்னு எனக்கு அப்பயே ஒரு அந்த எண்ணங்கள் ஏற்படும். அதனால நான் அதிகமா கேள்வி கேட்க மாட்டேன், அவர் சொல்றதை மட்டும் உள்வாங்குவேன். அதுல வந்து பாதி நேரம் கூட எனக்கு கிடைக்காது. மூணுல ஒரு மடங்கு ஒரு பங்கு தான் எனக்கு அந்த டைம் கிடைக்கும். ரெண்டு மடங்கு வந்து அந்த தொண்டுலயே இருப்பேன். எனக்கு அந்த தொண்டு மேலே ரொம்ப விருப்பம் இருக்கிறதுனால, யோகியாருக்கு தொண்டு செய்யணுன்ற ஒரு விருப்பத்தில் இருக்கிறதுனால இப்போ ரெண்டு கால் பங்கு எனக்கு வந்து கேள்வி கேட்க வராது. ஆனா சில மாணவர்கள் கேட்பாங்க கேள்வி. அப்ப வந்து ஒரு கேள்வி கேட்டாரு, இந்த சைவ சித்தாந்தத்துக்கும் கிரியா யோகத்துக்கும் அப்ப யோகியார் வந்து சும்மா இருங்கய்யா, பயிற்சி பண்ணீங்கயா, உங்களுக்கே விளங்கும் சொல்லிட்டார். சொன்ன பிறகு அந்த மாணவருக்கு ஒரு மாதிரியான முக சுருக்கம் ஏற்பட்டிருக்கு, நாங்க கவனிக்கல. ஆனா அவன் யோகியா இருக்க தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அப்ப ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னார் அவரு, ஆயாசம் பண்ணாத பாயாசம் குடிக்க முடியாதுயா, ஆயாசம் பண்ணாத பாயாசம் குடிக்க முடியாது, ஆயாசம் பண்ணித்தான் பாயாசம் குடிக்கும், கஷ்டப்பட்டு தான் பெறணும். இது வந்து உங்களுடைய அனுபவத்துக்கு வரணும். எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துட்டு போய் கொடுத்துட்டா அந்த பொருளுடைய வேள்வி தெரியாது. ஏன்னா நம்ம அறியாமையிலே இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. அப்ப வந்து நீ அதுக்கு உழைக்கணும், நீ தேடணும். இந்த இந்த யோகமே அப்படித்தான். இந்த சிவ யோகமே வந்து நீ தேடணும், நீ அதுக்காக உழைக்கணும், நீ அதுக்காக என்ன வேலை செஞ்சு. இது இது வந்து சிவ யோகத்திலேயே இருக்கு. என்னுடைய ஒரு நண்பர் கூட சொல்லுவாரு, இதுக்காக என்ன வேலை செஞ்ச நீ, இது இந்த இதுக்காக என்ன வேலை செஞ்ச நீனு கேப்பாரு. நீ இந்த உலகியல் வேலையெல்லாம் கொண்டு வந்து காட்டாத இல்ல, அது வேற விஷயம், இது பெரிய விஷயம்னு சொல்லுவாரு. அப்ப யோகியார் வந்து சுவாரு, நீ வந்து பயிற்சி பண்ணு, அனுபவத்தை பெரு. அப்ப வந்து இப்படிதான் எங்க எல்லாருக்குமே கிடைச்சிட்டு இருப்ப. இப்ப உங்களுடைய சங்கத்துக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பும் இந்த சைவ சித்தாந்தம் வந்து கிடைச்சிது. நீங்க செய்த ஒரு சாதனையுடைய வெற்றி தான் இந்த சைவ சித்தாந்தம் வந்து கிடைச்சிது. இதனுடைய கருத்து உங்களுக்கு வந்து கிடைக்குது, இன்னும் நிறைய கிடைக்க போகுது. அப்ப வந்து இதுக்கு உழைக்கணும், இது பிராக்டிக்கலா வந்து இது வந்து சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்ப வந்து ஒரு குரு வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து ஒரு குறியீடு தான் காட்ட முடியும், முழுமையா காட்ட முடியாது. அப்படி காட்டினாலும் நம்ம அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அந்த வகையில இருந்த ஒரு கேள்வி இன்னைக்கு அது நிறைவு பெற்றிருக்குன்றது ஒரு சந்தோஷம், எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப கூட சிதம்பரம் மேலே வீடு கோபுரத்துக்கு கீழே 10 அடி டிஃபரன்ஸ்ல நின்றுதான் அதுக்கு மேல திருவாசகம் ஓடி இது ஓடிட்டு இருக்கு, திருமுறை ஓடிட்டு இருக்கு. அதுவும் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு தான். இது எல்லாமே வந்து பாபாஜி நமக்கு கூட்டி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த வகையில இந்த சைவ சித்தாந்த கருத்துகளோட இந்த கிரியாயோக கருத்துக்களை ஒப்பிட்டு நம்மளுடைய சாதனைகளை பெருக்கி நம்மளுடைய ஆனந்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு வேண்டிய அத்தனை விஷயமும் பாபாஜி இதுக்குள்ள கொடுத்துருக்காரு. அதை நீங்க உள்வாங்கி ஆனந்தமா பெற வேண்டியது என்றது பாபாஜி வந்து நமக்கு விரும்பிட்டார். நம்ம பெறணும், அதுக்கு நம்ம உழைக்கணும், வேலை செய்யாத கிடைக்காது. இது பாபாஜியே கேட்டாலும் அதான் சொல்லுவார். அதுக்கு வேண்டிய நீங்க வேலையை செய்யக்குள்ள யாராவது என்னென்ன வேலை எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அதுக்குள்ள ஊழியம் கிடைக்கும். இது உலகில் பார்த்தா அந்த ஊழியன்னு சொல்லணும், ஆன்மீகத்துல பாக்குள்ள அருள்னு சொல்லணும், முக்தி நிலை சொல்றாங்க சைவ சித்தாந்தம், இதுதான் உண்மை. இது வந்து சில அன்பர்கள் பெற்றுக்கிட்டு இருக்காங்க, அதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா அதனுடைய தன்மையே அதுதான், உலகில்ல உழைச்சா எப்படி நமக்கு பொருள் கிடைக்குதோ அருள்ல உழைச்சா நமக்கு முக்தி கிடைக்குது. அந்த வகையில நம்மளுடைய அந்த சைவ சித்தாந்த யோகம்ன்றது ஒரு சிறப்பானது. நீங்க என்ன உள்வாங்கி அது நல்லா நீங்க நல்லா மனசுக்குள்ள நல்லா வைங்க, கேள்வியும் வைங்க, தப்பு இல்ல. கேள்விதான் சைவ சித்தாந்தத்தினுடைய பெரிய வெற்றியே. ஆனால் அந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ள கேள்வியா இருக்கணும், ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்ன்றதா இது கூட அதுவும் கேட்கலாம், தப்பு இல்ல. இதுல என்னன்னா நம்மளுடைய அந்த அந்த தொடர்ச்சியான இது வந்து போயிடும். அதனால சைவ சித்தாந்த சார்ந்த அந்த அறிவுபூர்வமான கேள்வி கேட்குள்ள அதுக்கு நிறைய நமக்கு ரிசல்ட் வரும். அதோட இல்ல, கேட்கறவங்களுக்கும் புண்ணியம், கேள்வி கேட்கறவங்களுக்கும் புண்ணியம், அதனால கிடைக்கிற பதிலும் வந்து பிறருக்கு வந்து பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அந்த வகையில தான் அதுக்குரிய அந்த சட்டத்துக்குள்ள, ஏன்னா சைவ சித்தாந்தம் என்றது முடிந்த முடிவு. இது இப்படி சொல்றேன்னு சொல்லாதீங்க, நான் சொல்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம், அதான் உண்மை. இது வந்து எல்லா ஆராய்ச்சியாளரும் சொல்லிட்டாங்க, முடிந்த முடிவா இருக்கிறதுனால அதுல டைம்களை வேஸ்ட் பண்ணாத அதுக்குள்ளேயே உள்ள நம்ம கேள்வி கேட்டு வரப்புல நிறைய பதில்கள் நமக்கு சைவ சித்தாந்தத்துல. ஏன்னா சைவ சித்தாந்தம்ன்றது ஒரு ஒரு மரத்தையான கருத்து இல்ல, சைவ சித்தாந்தம்ன்றது அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. திருமுறை, திருவாசகம், திருப்புகழ் எல்லாத்தையும் அடக்கித்தான் அது வந்து திருமூலர், திருமந்திரம் எல்லாத்தையும் அதை கொண்டு வராங்க. அதுல கொண்டு வந்துதான் இந்த கருத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த வகையில இது ஒரு சிறப்பான கிரியா யோக பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படை கருத்துக்களையும் நம்ம கொண்டு போறோம். அது எல்லாருக்கும் நன்மையை பழிக்கும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கு சாட்சாத் இறைவனே சாட்சி, அதுக்கு பாபாஜி நமக்கு தோணா புரியாது. ஆனா நம்ம செய்ய வேண்டியது பயிற்சி செய்யணும், உண்மையா இருக்கணும். இது ரொம்ப உண்மையானது, உண்மையா இருக்கணும், சத்தியமா இருக்கணும், அன்பா இருக்கணும். இது மூணு இருந்துட்டா நமக்கு அருள்க்கு வேண்டி அருளா வந்து பாபாஜி உட்காந்துருவாரு. அந்த இதய தாமரையில அருளா பாபாஜி வந்து உட்காந்துருவாரு. பாபாஜி உட்காந்துட்டாருன்னா சாட்சாத் சிவராம சிவபெருமானே அங்க இயங்குவார். அந்த இடத்துல அந்த இடத்துல பாபாஜி வந்து உக்காந்துட்டாருன்னா சிவபெருமானும் பாபாஜி வேற இல்ல. இத வந்து சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதான் குருவும் இறைவனும் ஒரே தன்மையில அந்த ஒரு இடத்துக்கு வந்து அமைகிறாங்களாம், அந்த இதய தாமரையில. அந்த வகையில அந்த இதய தாமரை தான் இந்த சபைய சொல்றாங்க, வள்ளலார் சொல்றார் சிதம்பர சபைய. இந்த வகையில இந்த சத்சங்கம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் சிறப்படைய இறைவனையும் பாபாஜியும் பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக சத்சங்கத்தில் சொன்னதை வேறு ஒரு கோணத்தில் எடுத்து ஆராய்ந்து அதற்குரிய தகவல்களையும் எளிய முறையில் பாபாஜி பரம்பொருளின் ஆசையுடன் காத்தியநாயகியா கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நானும் இன்று ஒரு மேலதிக கருத்தையும் வைத்து இந்த சத்சங்கத்தை முடிப்போம். யோகம் என்றால் என்ன என்று நாங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கின்றோம். யோகம் என்பது ஆன்மாவையும் இறைவனையும் இணைக்கும் பாலம். அதுதான் சுருக்கமான முறையில் யோகம் என்பதற்குரிய கருத்து. இந்த கிரியா யோகம் அதற்கு மேல் ஒரு படியானது எங்களை பொறுத்தவரையில். ஏனென்றால் நாங்கள் யோகம் ஏதாவது யோகம் செய்யும் போது அந்த யோகத்தை எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கும் ஒரு ஏணியாக பாவித்து அல்லது ஒரு பாலம் என்று தான் சொல்லுவார்கள், ஒரு பிரிட்ஜ் என்று அதை மாதிரி சிந்தித்து பயிற்சி செய்து இறைவனை அடைவது தான் வழி. ஆனால் எங்களுக்கு அந்த பாலமாக இங்கு இருப்பவர் பாலம் மாத்திரமில்லை, பாலமாகவே இருப்பவர் சத்குரு கிரியா பாபாஜி. எங்களையும் இறைவனையும் இணைத்து விடுவது தான் அவருடைய இச்சை விருப்பம். ஆகவே அவர் எங்களுக்கு பாலமாக இருக்கும்போது நாங்கள் ஒரு தனி பாலத்தில் அது எப்படி இருக்குமோ தெரியாதென்று பயணிப்பதற்கும், பாபாஜி அந்த பாலத்திற்கு பொறுப்பாக இருக்கும்போது கண்ணை மூடிக்கொண்டே பயணிக்கலாம், ஒரு விதமான தவறும் அதில் வந்துவிடாது என்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம். அதுதான் நாங்கள் கொடுத்தது. எங்களை இணைக்கின்றார் பாபாஜி. ஆனால் நாங்கள் எங்களுக்கென்று சொல்லி ஒரு இணைப்பை பரம்பொருளுடன் இணைத்து விட்டோம் என்றால் அந்த பாலத்தை பாவித்து அதற்கு பிறகு பாபாஜி எங்களை தனியவே விட்டு விடுவார். ஏனென்றால் அந்த பாலத்தை நாங்கள் அந்த பாலத்தை கட்டிவிட்டோம் பரம்பொருளுக்கும் எங்களுக்கும் இடையே. ஆகவே பாபாஜியின்
வேதை அவர் சொல்லுவது குறிப்பிடுவது அவருடைய புத்தகத்தில் தான் உங்களை அழைத்து செல்கின்றேன் என்றுதான் சொல்கின்றார். நீங்கள் அவரை சரணாகதி அடைவீர்களாக இருந்தால் தான் உங்களுடைய சுமைகளை ஏற்றி உங்களை அந்த பக்கத்திற்கு கொண்டே பதிஞானத்துக்கு விடுகின்றேன், பதிஞானம் எடுக்கும் வரை என்று சொல்கின்றார். அதுதான் கிரியா யோகம். அந்த அற்புதமான கிரியா யோகம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றது. அதன் வழி மீண்டும் பயணிப்போம், தொடர்ந்து பயணிப்போம், அதில் எல்லோருமாக சேர்ந்து வெற்றி காண்போம். அவரவர்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி, அவர்களுடைய வினைகளுக்கு ஏற்றபடி அதில் வெற்றி இந்த உடலிலோ அல்லது இன்னொரு உடலிலோ நாங்கள் நிச்சயமாக அடையப் போகின்றோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா.